بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணத்தால் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற ஓர் உயரிய சபையில் நம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். நாம் இருக்கக்கூடிய இந்த புனிதமான மாதம், இந்த மாதத்தில் உலகின் நாலாபுறங்களிலிருந்தும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மூமின்கள் முஸ்லீம்கள் திரண்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட ஆலயங்களை நேசிக்கிறோம். இந்த நேசம் என்பது தக்வாவுடைய உள்ளத்தில் தான் உருவாகும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இஸ்லாமிய இந்த மார்க்கத்திலே சிறப்பித்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் சிறப்பித்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதும் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட ஒரு மஸ்ஜிதாகும். இஸ்லாமிய உம்மத் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, அதைத் தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. இவைகள் இந்த மூன்று மஸ்ஜிதுகளும் சிறப்புக்குரியவைகள். அவைகளுக்குரிய சிறப்புகள் தனியானவைகள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அவன்தான் தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு இரவிலே அழைத்துச் சென்றான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை உள்ள அந்த சுற்றுச்சூழல் பகுதியை, அந்த சுற்றெல்லைகளை நாம் பாக்கியம் நிறைந்ததாக ஆக்கினோம், அதை பரக்கத்து செய்தோம். நறுமையான சகோதரர்களே, இங்கே அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே இரவில் அல்லாஹுடைய தூதரை அழைத்துச் செல்கிறான். எதற்காக? ஒரு மிக அற்புதமான ஒரு பயணம், மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நிகழப்போகிறது. அப்ப அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக அல்லாஹு தஆலா நாடியிருந்தால் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து நேரடியாக மிஅராஜுடைய பயணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் நாடியிருந்தால் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்தே மிஅராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்க முடியும். ஆனால் ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்கிறான் என்றால் அது அதனுடைய முக்கியத்துவத்தை சிறப்பை நமக்கு சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கவில்லை. அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, இங்கே அல்லாஹு தஆலா அந்த பூமியை பாக்கியம் நிறைந்ததாக பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கியதாக சொல்கிறான். அந்த பூமி எப்படியெல்லாம் சிறப்பிக்கப்பட்ட பூமி என்பதை குர்ஆனிலே பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாயினால் சொன்ன வார்த்தைகளை, யா கௌமி, தனது சமுதாயத்தை பனு இஸ்ரவேலர்களை அழைத்து சொல்கிறார்கள், உதுஹுலுல் அர்தல் முகத்தஸ, நீங்கள் பரிசுத்தமான இந்த பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று. அதை அல் முகத்தஸ அல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய விதித்த அந்த பரிசுத்தமான பூமியில் நீங்கள் நுழையுங்கள் என்று தனது சமுதாயத்திற்கு சொன்னார்கள் என்பதும் இந்த புனிதமான பகுதியைத்தான் இது குறித்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்கின்ற போது சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய செய்தியை சொல்கின்ற போது, சுலைமானுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தான். அவர்களுக்கு அந்த காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அல்லாஹுடைய கட்டளை கேட்ப அந்த காற்று வீசுகிறது. அல்லாஹ் இதை சொல்கிறான், இலல் அர்து இல்லத்தி பாரக்னா ஃபீஹா, நாம் பரக்கத்து செய்த அந்த பூமியின் பால், அந்த பகுதியின் பால் காற்றை நாம் வீச செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களை, இப்படி இந்த பாரக்னா ஃபீஹா, நாம் பரக்கத்து செய்தோம், அதே போன்ற அர்துல் முகத்தஸா, இப்படியான வார்த்தை பிரயோகங்களை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே இது முதலாவது கிபிலா, அல் கிபிலத்துல் ஊலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாலும் அதேபோன்று ஹிஜ்ரத்துக்கு பின்னால் சுமார் 16 அல்லது 17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுதார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது முஸ்லீம்களுடைய மூமின்களுடைய முதல் கிபிலாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போதும் அதுதான் கிபிலாவாக இருந்தது. என்றால் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்துதான் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இது இதனுடைய சிறப்பை நமக்கு சொல்கின்ற மற்றொரு ஆதாரம். இது முதல் கிபிலாவாக அல்லாஹ் இதை ஆக்கியிருந்தான். அது மாத்திரமல்லாமல் இந்த பூமி என்பது நபிமார்கள் நிறைய அனுப்பப்பட்ட ஒரு பூமியாகும். அதில் நாம் பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அவர்களிலிருந்து இஸ்ஹாக், அதே போன்று இஸ்மாயில், அந்த இஸ்ஹாக்கிலிருந்து வரக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் யார், இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டவர் அவர்தான், அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதை தொடர்ந்து அந்த சமுதாயத்திலே வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அந்த சமுதாயத்திலே வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்கள் எல்லாம் வந்த ஒரு சிறந்த பூமியாக அந்த பூமி இருக்கிறது. அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் சிறப்பித்திருந்தான், அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருந்தான். என் அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியம் நிறைந்த ஒரு பூமியாக இந்த பூமி இருக்கிறது. அதேபோன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதை சூழ உள்ள பகுதி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழக்கூடிய தொழுகை, அதாவது 100,000 தொழுகைகளுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது, இது ஆதாரப்பூர்வமான செய்தி. அதேபோன்று மஸ்ஜிதுல் நபவியிலே ஒரு தொழக்கூடிய ஒரு தொழுகை, ஏனைய மஸ்ஜிதுகளில், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர உள்ள ஏனைய மஸ்ஜிதுகளில் 1,000 ரகாத்துகள், 1,000 தொழுகைகளை விட சிறப்புக்குரியது. அதேபோன்று பைத்துல் மக்தஸிலே தொழப்படுகின்ற தொழுகை 500 தொழுகைகளை விட சிறந்தது என்ற செய்தி. 500 மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவியை தவிர்த்துள்ள ஏனைய மஸ்ஜிதுகள். ஆனால் இதிலே நான் ஆரம்பத்திலே சொன்ன இரண்டும் ஆதாரப்பூர்வமானவைகள். எது? மஸ்ஜிதுல் ஹராமிலே 100,000 ரகாத்துடைய அந்த நன்மை, மஸ்ஜிது நபவியிலே 1,000 ரகாத்துடைய நன்மை என்பது ஆதாரப்பூர்வமான செய்திகள். ஆனால் பைத்துல் மக்தஸிலே 500 ரகாத்துகள் தொழுத நன்மை, அந்த 2 ரகாத்துகள் தொழுவதன் மூலமாக கிடைப்பது என்பது ஒரு பலவீனமான செய்தி. அந்த செய்தி என்னது? நிறைய அதனுடைய ரிவாயத்துகளை அறிஞர்கள் அவர்கள் ஆராய்ந்து சொல்கிறார்கள். அது ஒரு பலவீனமான செய்தி. அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வேறு செய்திகளை நாம் பார்ப்போம். நறுமை சகோதரர்களே, இந்த பூமியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக இரண்டாவதாக எழுப்பப்பட்ட மஸ்ஜித் இல்லையா? இந்த தலைப்பை நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், இன்று அதனுடைய நிலை என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு அல்லாஹுக்காக இந்த பூமியிலே இரண்டாவது அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தில் அல்லாஹுவை தொழ முடியாத ஒரு நிலை. ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட, அதாவது 40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் செல்ல முடியாது என்று தடுக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த நிலை இருக்கிறது. அங்கு முஸ்லிம்களுக்கு நேரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களில் மாத்திரம்தான் அவர்களுக்கு அனுமதிக்கப்படும். அந்த நேரங்களும் இப்போது குறைந்து கொண்டே வருகிறது. நவுது பில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய காலங்களில் அதனுடைய நிலை முழுமையாக என்ன செய்யப்படும்? படலாம், முஸ்லிம்களுக்கு மறுக்கப்படலாம் என்கின்ற ஒரு மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஐயு மஸ்ஜிதின் வுலிஅ ஃபில் அர்தி அவ்வல், பூமியிலே முதலாவது எழுப்பப்பட்ட மஸ்ஜித் எது என்று அல்லாஹுடைய ரசூலிடம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் மஸ்ஜிதுல் ஹராம், இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்நாஸி அல்லதீ பிபக்கா, அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் எது? அதான் பக்காவில் இருப்பது என்பதை குர்ஆன் சொல்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமை ஆரம்பத்தில் யார் கட்டினார்கள், அதை யார் அமைத்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மலக்குகள் அதை கட்டினார்கள், அதன் பிறகு அது இடிக்கப்பட்டது, அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்தார்கள். இப்படியான அதில் நமக்கு குர்ஆனில் பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அஸ்திவாரத்தின் மறுபடியும் அதை உயர்த்தினார்கள், எழுப்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அது முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம், முதலில் எழுப்பப்பட்டது. அதற்கு பிறகு சும்ம ஐ, அதற்கு பிறகு எது என்று நான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு பிறகு எந்த மஸ்ஜித்? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பிறகு. திரும்ப அவர் கேட்கிறாரு, கம் பைனஹுமா, அந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளோ? அது அந்த மஸ்ஜித் எழுப்பப்பட்டு எவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது என்று கேட்கும்போது அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அர்பவுன சனா, 40 வருடங்கள். மஸ்ஜிதுல் ஹராம் எழுப்பப்பட்டு 40 வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா எழுப்பப்படுகிறது. பைத்துல் மக்தஸில் அந்த குதுஸ் அந்த பகுதியில். என் அருமையான சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பினார்கள் என்றால் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி மஸ்ஜிதுல் ஹராமை அதனுடைய அஸ்திவாரத்தை எழுப்பினாங்களோ, முதல் ஆரம்பத்தில் கட்டவில்லை, அதுபோன்று இவர்கள் என்ன செய்தார்கள்? புனர்நிர்மாணம் தான் செய்தார்கள், புதிதாக அமைத்தார்கள் என்று. ஆனால் அந்த இடத்துல என்னது? மஸ்ஜித் ஆரம்பத்திலே இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. 40 வருடங்கள் தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருடங்களை விட அதிகமாக வாழ்ந்திருப்பார்கள் இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்நாளை பார்க்கும் போது என்னது? 950 வருடங்கள் அவருடைய தாவாவுடைய காலம் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்நாள் என்பது மிக நீண்டதாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கலாம். அன்பிற்குரிய நேர்மையான சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் என்ன செய்தார்கள், அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்ப இது வந்து அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த பூமியிலே இரண்டாவதாக எழுப்பப்பட்ட ஆலயம் என்பதை முஸ்லீமுடைய இந்த 520வது செய்தியிலிருந்து நாம் விளங்குகிறோம். அப்ப இது இந்த மஸ்ஜிதுடைய சிறப்பு. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் இந்த மஸ்ஜிதுக்குரிய சிறப்புகளில் புகாரியுடைய செய்தி 1189வது செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா சலாசதி மசாஜித், அதாவது ஆன்மீகத்தின் பெயரால் நன்மையை நாடி மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தான் பயணிக்கலாம் இல்லையா. மார்க்கத்தின் பெயரால் நன்மையை நாடி பயணிப்பதென்பது மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தான். அதில் முதலாவது என்ன, அல் மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது வ மஸ்ஜிது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ மஸ்ஜிதி ஹாதா மஸ்ஜிதுன் நபவி. மூன்றாவது வ மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்று நாம் நமது லேக நினைச்சு பாருங்க, அதாவது நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்றிருக்கிறோம், அதை பல தடவைகள் தரிசித்திருக்கிறோம், அங்கு வணக்கங்களை நிறைவேற்றியிருக்கிறோம், மஸ்ஜிதுன் நபவியை ஜியாரத்து செய்திருக்கிறோம். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட மூன்றாவது மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா, இதற்கு ஜியாரத் செய்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற கவலை நமக்கு இருக்கிறதா, இந்த கவலையான உணர்வு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே இந்த மூன்றாவது மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதை எனது வாழ்நாளில் எனக்கு இன்னும் தரிசிக்க பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற கவலை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் இல்லையா. ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் இந்த கவலை இருக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த கவலை எமக்கு மத்தியில் எந்த அளவு இருக்கிறது. இன்று பலரிடத்தில் இந்த தலைப்பு ஒரு மறக்கடிக்கப்பட்ட தலைப்பாக, அவங்க உலக விஷயங்கள் வேறு வேறு விடயங்களில் அவர்கள் மூழ்கிவிட்டதன் காரணத்தால் இந்த தலைப்பு என்ன செய்யப்பட்டு விட்டது, அவர்களுடைய உள்ளங்கள் வந்து அது மறைந்து விட்ட ஒரு கவலையான நிலையும் நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கவலை இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் பலஸ்தீன் என்பதை பார்க்கும்போது, நீங்கள் ஏனைய நாடுகளுடைய யுத்தங்களை எடுக்கின்ற போது, ஏனைய நாடுகளுடைய யுத்தங்கள் உதாரணமாக யமனில் நடக்கக்கூடிய போராக இருக்கலாம், அதே போன்று ஈராக்கில் நடக்கக்கூடிய போராக இருக்கலாம், அல்லது செச்சினியா அல்லது பர்மா இப்படி பல பகுதிகளில் இதிலெல்லாம் நமக்கு ஒரு கவலை வரும். அந்த கவலை எப்படி என்றால் முஸ்லீம் சகோதரன் என்ற உணர்வு இல்லையா. என்ன கவலை வரும், அப்படி எனது ஒரு முஸ்லீம் சகோதரன் பாதிக்கப்படுகிறான், எனது ஒரு முஸ்லீம் சகோதரன் கொல்லப்படுகிறான் என்று அந்த கவலையான உணர்வு, அது ஒரு ஈமானிய உணர்வு, அந்த உணர்வு வருகிறது. ஆனால் இந்த பலஸ்தீன் என்று சொல்லும் போது அதை தாண்டிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு மாத்திரமல்ல, இது அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த பூமியில இரண்டாவது எழுப்பப்பட்ட ஆலயம், ஒருவர் பயணிப்பதாக இருந்தால் நன்மையை நாடி பயணிப்பதற்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்ன மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்காக போராடுவது என்பது அதை பற்றிய கவலை என்பது கூடுதலானது, சாதாரணமானதல்ல. இந்த கவலை எந்த அளவு இன்றைய முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, இதற்காக நாம் எந்த அளவு பிரார்த்திக்கிறோம், நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா. நம்மால் முடிந்தது என்ன, இப்ப நாம் பலவீனப்பட்டு கிடக்கிறோம், இந்த இஸ்லாமிய உம்மத் பலவீனப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த பலவீனப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் தங்களால் முறை குறைந்த அளவுள்ள பங்களிப்பு என்ன, அல்லாஹ்விடத்தில் இரு கரமேந்தி, யா அல்லாஹ் இதை நமக்கு மீட்டுத்தா, எனது உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் நான் அதில் இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும், இப்படி துவா செய்திருக்கிறோமா, நினைச்சு பாருங்க. எனது உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் நான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும், நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு மூமினுடைய துஆ இருக்கின்ற போது, எல்லா மூமின்களுடைய துஆவும் இப்படி அமைகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது ரோமர்களிடம் 600 வருடங்கள் இருந்த அந்த பைத்துல் மக்தஸ், அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்போடு அதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய ஆட்சியில் அதை கைப்பற்றினார்கள். 3000 நபித்தோழர்கள் படை வீரர்களை அனுப்பி அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுடைய தலைமையில் சென்ற படை என்ன செய்கிறது, அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் போய் அதனுடைய சாவியை கைப்பற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்ன, நஹ்னு கவுமுன் அஸ்தல்லாஹு லனா பில் இஸ்லாம், நாம் ஒரு சமுதாயம், எமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை தந்தான், எம்மை இஸ்லாத்தின் மூலம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்று அந்த நேரத்திலே சொன்னார்கள். இவர்கள் இந்த கண்ணியத்தை இஸ்லாம் அல்லாத வழியிலே தேட முயற்சிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது. என் அருமை சகோதரர்களே, அதன் பிறகு ஒரு 100 வருடங்கள் மறுபடியும் ஒரு 1000 வருட அந்த 1000 வருடத்துக்குள் முஸ்லீம்கள் பைத்துல் மக்தஸ் மஸ்ஜித் அக்ஸா அவர்களுக்கு 1000 வருடங்கள் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் மறுபடியும் ஒரு 100 வருடங்கள் நாம் சிலுவை யுத்தம் என்று சொல்வோம், கிறிஸ்தவருடைய கைக்கு கைமாறுகிறது. மறுபடியும் நமது உம்மத்திலே ஒரு மிகப்பெரிய வீரர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை அவர்களுடைய தலைமையின் கீழ் மறுபடியும் இஸ்லாமிய உம்மத்துக்கு அது கிடைக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்போது அதனுடைய நிலை என்ன என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய அத்திவாரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு, எந்த அளவுக்கு என்றால் யூதர்கள் தங்களுடைய வரலாற்று தடங்களை நாம் தேடுகிறோம் என்று முஸ்லீம்களுடைய வரலாற்று தடங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அது இப்போது எந்த நேரத்திலும் இடிந்து விழலாம் இல்லையா. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இப்போது உள்ள நிலை என்னது, ஒரு பலமான ஒரு காற்று அடித்து விட்டாலும் விழுந்துவிடும் என்கின்ற அளவுக்குத்தான் அது பலவீனமுற்று கிடக்கிறது. நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய திட்டம் என்ன, அவர்களுடைய திட்டம் அவர்கள் ஒரு இஸ்ரேலை உருவாக்குவது, அதன் பிறகு அதனுடைய தலைநகரமாக குதுசை அறிவிப்பது, அந்த குதுசை அறிவித்து பைத்துல் மக்தஸை கைப்பற்றி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றி அவர்கள் ஹைக்கல் சுலைமான் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வது, ஒன்றை அவர்களாக பொய்யாக உருவாக்கிய வரலாறு, ஏன்னா நபிமார்களை கொன்று குவித்த கேடுகட்ட சமுதாயம், இவர்களுக்கும் நபிமார்களுக்கும் என்ன செய்யலாது தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நபிமார்களை கொன்ற சமுதாயம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொன்றார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டார்கள். அது மாத்திரமா, அதே போன்று இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன் சொல்கிறது இன்னா கத்தல்லல் மஸீஹ், யூதர்கள் சொன்னார்கள் நாம் ஈசாவை கொன்றோம் என்று சொன்னார்கள். அவர்களை கொல்வதற்காக விரட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் வலாக்கின் சுப்பிகள் ஒமா கத்தலூஹு அவரை கொல்லவில்லை, ஒமா சலபூஹு அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அல்லாஹ் தன்பால் அவரை உயர்த்தி கொண்டான். அவர்களுக்கு அது என்னது, அவர்களுக்கு அது ஒரு சந்தேகமான ஒன்றாக மூடலான ஒன்றாக காட்டப்பட்டு விட்டது என்பதை குர்ஆன் சொல்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செய்தார்கள், கொன்றார்கள் என்று குர்ஆனிலே அவர்கள் சொன்னார்கள், இன்னா கத்தல்னல் மஸீஹ். என் அருமை சகோதரர்களே, இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் இல்லையா, அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், அவங்களை விட்டு வைத்தார்களா, சூனியம் செய்தார்கள். இந்த லபீத் பின் ஆசம் என்ன செய்தான், யூதன், சூனியம் செய்தான். சூனியம் செய்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஹைபரில் என்ன செய்தார்கள், ஒரு யூத பெண் நஞ்சு ஊட்டி அந்த நஞ்சு பூசப்பட்ட ஆட்டிறைச்சியை விருந்து அளித்தார் என்பதை பார்க்கிறோம். அதிலே நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அற்புதத்தால் காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் நீங்கள் கொல்லப்பட மாட்டீர்கள், நீங்கள் பொய்யராக இருந்தால் கொல்லப்படுவீர்கள், நாம் நிம்மதி அடைந்து விடுவோம். உண்மையான நபி என்றால் நீங்கள் கொல்லப்பட மாட்டீர்கள், அதனால் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்படி இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட மரண நேரத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது அவங்களுடைய தொண்டை பகுதி என்பது அந்த வேதனையை உணர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த யூத பெண் கொடுத்த அந்த நஞ்சு அதனுடைய அந்த கொடுமையினால் நபி அவர்கள் அந்த வேதனையை உணர்ந்து கொண்டே இருந்தார்கள், அந்த வேதனையை இறுதி நேரத்திலும் உணர்ந்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமுதாயம், நபிமார்களை கொன்றவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிமார்களோடு தங்களுடைய உரிமைகள் இருக்கின்றன என்று ஒரு போலியான மாயை காட்டுவதற்கு முயல்கிறார்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இவர்களுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அந்த இடத்திலிருந்து முழுமையாக அகற்றப்பட்டு அவர்களுடைய திட்டம் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை அங்கே உருவாக்குவது, அதற்குரிய திட்டங்களை அவர்கள் வகுத்து விட்டார்கள், அதற்குரிய திட்டங்களை வகுத்து விட்டார்கள். அதற்கு தேவையான கற்கள், அந்த கற்கள் எல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்குரிய வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு அது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வேதனை ஏற்படுத்தும் என்றால், கடந்த காலங்களில் நிகழ்ந்த ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அவருடைய மகன் அல்லது மகளுடைய திருமணத்துக்காக அங்கு ஒரு என்ன செய்கிறார்கள், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அங்கு மதுபானம் எல்லாம் பரிமாறப்படுகிறது என்ற ஒரு செய்தி. அதாவது அல்லாஹ்வால் இப்படி சிறப்பிக்கப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா, இதற்கு இந்த நிலையா? அப்ப முஸ்லீம் உம்மத் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு அதை மீட்டுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், சலாஹுதீன் அய்யூபி இந்த சமுதாயத்துக்கு அதை மீட்டுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவன் இந்த இவர்கள் மறுமையில் அவர்களிடம் என்ன சொல்வார்கள்? எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட வேதனையான நிலைகள், ஒரு மஸ்ஜித் என்று சொன்னால் அதனுடைய புனிதத்துவத்தை காக்க வேண்டும், அதுவும் இஸ்லாமிய உம்மத்தினுடைய மூன்றாவது மஸ்ஜித், இஸ்லாமிய உம்மத்தினுடைய மூன்றாவது சிறப்புக்குரிய மஸ்ஜித் எந்த நிலையை அடைந்திருக்கிறது, இதை பற்றிய கவலை உண்மையில் நமது உள்ளங்களில் இருக்கிறதா என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. அருமை சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய நசாயுடைய ஒரு செய்தி 692 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது சுலைமான் இப்னு தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்தஸை அவர்கள் எழுப்பினார்கள். எழுப்பிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மூன்று விடயங்களை பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் மூன்று விடயங்களை கேட்டார்கள். அதிலே முதலாவது அவர்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்டது நீதியாக தீர்ப்பளிப்பதற்காக. தனக்கு அதிகாரம் அந்த ஆட்சி வழங்கப்படும் போது நீதியாக அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி தீர்ப்பளித்தால் பொருந்திக் கொள்வானோ அந்த முறையிலே தீர்ப்பளிப்பதை கேட்டார்கள். ரப்புடைய அந்த தீர்ப்போடு பொருந்தி போக வேண்டும், அதை கேட்கிறார்கள். இரண்டாவதாக கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தா, அந்த ஆட்சியை போன்று வேறு எவருக்கும் ஆட்சி எனக்கு பிறகு கொடுக்கப்படக்கூடாது, அப்படியான ஒரு ஆட்சி எனக்கு தா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் கேட்டவைகள் என்ன செய்தான், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி வைத்தான். அதே போன்று அவர்கள் இன்னும் ஒன்று கேட்டார்கள். அதாவது அந்த மஸ்ஜித் எழுப்பப்பட்டதன் பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் இந்த மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வருவார்களோ, அவர்கள் அந்த மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது ஒரு அன்று பிறந்த ஒரு குழந்தை எப்படி பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக இருக்கிறதோ அதுபோன்று அவர் அதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக அவர் திரும்ப வேண்டும் என்ற ஒரு துவாவை கேட்டார்கள். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு இவர்கள் சென்று அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை உரிய முறையிலே நிறைவேற்றி திரும்புகிறார்களோ, அவர்கள் அன்று பிறந்த ஒரு பிள்ளையை போன்று, குழந்தையை போன்று பாவமற்று பரிசுத்த நிலையிலே திரும்புகிறார். இதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அந்த பைத்துல் மக்தஸிலே தொழுகின்றாரோ, அந்த தொழுகைக்காக மாத்திரம் வருகிறாரோ, அவர் தொழுதுவிட்டு திரும்புகின்ற போது, வெளியேறுகின்ற போது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, இப்படி ஒரு அன்று பிறந்த ஒரு குழந்தை பாவங்களுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அதுபோன்று தூய்மையாக திரும்ப வேண்டும் என்ற துவாவையும் செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம், கான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாத்தீ மினல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் அவர் மதீனாவிலிருந்து புறப்பட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வார், சென்று அவர் தொழுவார். இந்த ஹதீஸுக்காகத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா இந்த துவா, இந்த துவாவுக்காக அவர்கள் சென்று தொழுவார்கள். எந்த அளவுக்கு வருகிறது என்றால், அவர் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்க மாட்டார். இந்த நான் தொழுகைக்காகத்தான் வந்தேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நான் வந்தது என்னது, தொழுகைக்கு மாத்திரம்தான், வேறு எந்த நோக்கத்துக்காக வரவில்லை என்கின்ற அளவுக்கு அவங்க அந்த ஹதீஸுக்காக வந்தார் என்பதை. யாருடைய ஹதீஸ், யாருடைய துவா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவுக்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. என்ன வேதனை என்று சொன்னால், எவ்வளவு பாக்கியம் நிறைந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அதனுடைய இன்றைய நிலை, நமது வாழ்நாளில் அந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே என்ற அந்த வேதனை. அதே போன்று நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி, அதனுடைய தொழுகையுடைய சிறப்பு, இப்ப நான் சொன்ன ஹதீஸும் அந்த தொழுகையுடைய சிறப்பு சம்பந்தமான முக்கியமான ஒரு செய்தி. அதே போன்று மற்றொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம், நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி அப்துல்லாஹி இப்னு அம்ர் அலைஹி அறிக்கூடிய செய்தி, நசாயுடைய செய்தி, ஷேக் அல்பானி அவர்கள் அதை சஹீஹ் என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அனி ஸலாத்தி ஃபி பைத்தில் மக்தஸ், பைத்துல் மக்தஸ்ல தொழுவதை பற்றி கேட்கப்படும் போது, அதை பற்றி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எனது மஸ்ஜிதில் வந்து ஒருத்தர் தொழுகிறார், எனது மஸ்ஜிதில் ஒருவர் தொழுகிறார், அதாவது அஃலலு மின் அர்பை ஸலவாத்தின் ஃபீஹி, அதில் வந்து சொல்லப்படுகின்ற அதாவது நான்கு தொழுகைகள், நான்கு ரக்காத்துகளை விட எனது மஸ்ஜிதிலே தொழப்பட்ட இரண்டு ரக்காத்துகள் சிறந்தது என்று சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்ஜிதுக்கு என்ன இருக்குது, அந்த சிறப்பு நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம், கணக்கு போட்டு என்ன செய்யலாம், நமக்கு பார்க்க முடியுமான அளவில் இது இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அது அர்துல் மஹ்ஷர், மஹ்ஷர் அனைவரும் எழுப்பப்படுகின்ற பூமியாகவும் அந்த பூமி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தி. அஷ்ஷேக் அல்பானி அவர்கள் இதை சஹீஹ் என்று குறிப்பிடுகின்றார்கள். சஹீஹ் அத்தர்கைப் அத்தர்கைப் என்ற கிரந்தத்தில் 1179வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அதே போன்று இந்த பூமியுடைய சிறப்பு சம்பந்தமாக நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளில் மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலக்குல் மௌத்துக்கும் நடந்த அந்த உரையாடல், இந்த செய்தி இப்ப நம்மிடம் எப்படி பிறப்பளிக்கப்பட்டிருக்குதுன்னா, இதை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்ட காரணத்தால், இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்ட காரணத்தால் இந்த ஹதீஸ் நமக்கு மத்தியில் பிறபலியம் பெற்றிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, புகாரியுடைய ஹதீஸ் 1339வது செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அனுப்புகிறான் உயிரை கைப்பற்றுவதற்காக. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அவர்கள் வந்து உயிரை கைப்பற்றுவதற்காக வருகிறார். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஓங்கி ஒரு அறையை விடுறாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவருடைய கண் பிதுங்கி விடுகின்ற அளவுக்கு வேகமாக அடித்து விடுகிறார்கள். அப்ப இவர் வந்து வந்த வானவர் மலக்குல் மௌத் மறுபடியும் ஃபரஜா இலா ரப்பி, அல்லாஹ்விடத்திலே செல்கிறார், சென்று அர்சலத்னி இலா அப்தில்லா யுரீதுல் மௌத், நீ என்னை யாரிடம் அனுப்பினாய் என்று சொன்னால் மரணத்தை விரும்பாத ஒரு அடியானிடம் நீ என்னை அனுப்பியிருக்கிறாய், என்னை அனுப்பி வைத்தாய் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர் மலக்குல் மௌத் சொல்கிறார். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஃபரத்தல்லாஹு அலைஹி ஐனஹு, அவருடைய கண் பழைய நிலைமைக்கு அல்லாஹ் அதை திருப்பி விடுகிறான், நல்ல நிலைக்கு திரும்பி விடுகிறது. இறுதி மறுபடியும் போ, மறுபடியும் நீர் மூசாவிடம் செல், சென்று அவரிடம் நீர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு மாடு, அந்த மாட்டினுடைய ரோமங்கள், அந்த ரோமங்களுக்கு மேல் அதனுடைய முதுகின் மேல் கைகளை அவருடைய கையை வைக்க சொல், வைத்து அதற்குள் எவ்வளவு ரோமங்கள் அதற்குள் அடங்குகிறதோ, எவ்வளவு ரோமங்களும் அடங்கலாம், ரோமங்கள் அடங்குகிறதோ அந்த ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருடம் உமக்கு உயிர் வாழலாம், ஒரு வருடம் உயிர் வாழலாம் என்று போய் சொல்வீராக. அப்போது இது அவருக்கு போய் அந்த மலக்குல் மௌத்தில் மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து இதை சொல்கிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பே அதுக்கு பிறகு என்ன, சும்மா மாத, அதுக்கு பிறகு என்னது, இவ்வளவு காலம் வாழ்ந்த பிறகு ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருடம், அது முடிஞ்ச பிறகு என்ன, அது முடிஞ்ச பிறகு மவுத், சும்மல் மவுத், அதுக்கு பிறகு என்னதான், மரணம். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்ல நான் இப்ப ரெடியா தயாராக இருக்கிறேன், நான் மரணத்துக்கு இப்போது நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்ன சொல்றாங்க, அந்த அர்துல் முகத்தஸா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த புனித பூமி, ஒரு கல் எரியக்கூடிய அளவுல கல் ஒன்று போய் எரிந்தால் விழக்கூடிய அந்த தூரத்தில் அந்த மஸ்ஜித் அக்ஸா, அதற்கு பக்கமாக எனது உயிர் பிரிய வேண்டும், எனது உயிர் அங்குதான் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் அந்த இடத்துக்கு இருந்த மகத்துவத்தை, சிறப்பை நாம் இதன் மூலம் விளங்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிவிட்டு நபித்தோழர்களுக்கு சொல்கிறார்கள், நான் மட்டும் இப்போது அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பக்கமாக இருந்தால் உங்களுக்கு அந்த அந்த செம்மண குன்றின் மீது உள்ள அந்த பாதையிலே அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய கபரை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை விரும்பியவர் என்பதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. ஹதீஸ் இந்த ஹதீஸை மொத்தமாக முழுமையாக ஒருத்தர் படித்தார் என்றால் என்ன விளங்குது, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹதீஸை சொன்னேன், உங்களுக்கு என்ன விளங்குச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை விரும்புவர், அவருடைய விருப்பம் என்னென்றால் அந்த குறிப்பிட்ட அந்த அல்லாஹ்வால் அந்த தூய்மையான இடம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த சிறப்பிக்கப்பட்ட இடத்தில் எனது உயிர் பிரிய வேண்டும். அது அவருடைய விருப்பம் இல்லையா? உதாரணத்தை எடுத்து பாருங்க, என்ன சலுகை கொடுக்கப்படுது? ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருடம். எவ்வளவு ரோமங்கள் அந்த கையில பிடிபடும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஒருவர் சொல்லியிருந்த ஏறி உட்கார்ந்துருப்போம் இல்லையா வாழ்றதுக்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதற்கு பிறகு மவுத் என்றால் நான் மரணத்துக்கு தயார். ஹதீஸுடைய பிற்பகுதியை அந்த அதனுடைய அடுத்த பகுதியை படிக்கும் போது அவங்க மரணத்தை விரும்பக்கூடியவர் என்பதை நாம் விளங்கலாம். அடுத்த இதற்கு ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது இது அல்லாஹுத்தால அவரை சோதிப்பதற்காக நிகழ்த்திய ஒரு செயல். இப்படி ஒருவர் சோதிக்கப்படுவார். நபிமார்களிடம் சில பொழுதுகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மலக்குகள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்தாங்க? உடனே ஒரு கன்றை அறுத்து உணவை கொண்டு வந்து மலக்குகளுக்கு முன்னால் வைத்தார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரியுது மலக்குகள் என்பது, வந்தவர்கள் மலக்குகள் என்பது அதற்கு பிறகுதான் தெரியுது. அப்ப இது ஆச்சரியம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே என்ன தெரியவில்லை? அனுப்பப்பட்டிருப்பவர்கள் மலக்குகள் என்று தெரியவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அதே அவர்களே தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்தார்கள். அந்த மோசமான கூட்டத்தார் எதற்கு வந்தார்கள்? அவர்களோடு ஓரினை சேர்க்கை செய்வதற்கு வந்தார்கள் இல்லையா? அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள். அடே, என்னிடத்தில் வந்த விருந்தாளிகளை ஏன் இப்படி கேவலப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் வந்த விருந்தாளிகளை அல்லவா நீங்கள் கேவலம், அதனால் எனக்குத்தானே கேவலம் என்று சொல்லி என்ன சொன்னார்கள்? எனது பெண் பிள்ளைகள் அவர்களை மனம் முடித்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு என்ன தெரியல, இது வந்தவர்கள் மலக்குகள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வந்தது மலக்குகள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்களால் எம்மிடம் நெருங்க முடியாது. அப்ப எனவே இந்த செய்திகள் நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன சொல்லுது? இப்ப மலக்குகள் வந்து நபிமார்களிடம் வந்திருக்கிறார்கள். எப்படி என்றால் அவங்களுக்கு மலக்குகள் என்பது தெரியாது, ஆரம்பத்தில் தெரியாது, பிறகுதான் அது தெரிகிறது. அப்ப அதே நிலைதான் நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தது மலக்குல் மௌத் என்பதை அவருக்கு தெரியாது. அவருடைய ஒரு இயல்பு, அந்த கோபம் ஏற்படுகின்ற இயல்பு நிலை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாடியை பிடித்து என்ன செய்தாரு? இழுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? என் சகோதரரை நீங்கள் என்ன தாடியை பிடித்து இழுக்காதீங்க. அப்படி கோபப்படக்கூடிய ஒரு தன்மையோடும் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் நபிமார்களுக்குரிய தனிச்சிறப்பு என்னவென்றால் அல்லாஹுத்தான் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவகாசத்தை கொடுப்பான். ஏனைய மூமின்களுக்கு இல்லாத ஒரு சந்தர்ப்பம் என்ன? நீங்கள் மரணிக்காமல் உலக வாழ்வை தெரிவு செய்யலாம். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல சொன்னாங்களா இல்லையா, ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா தெரிவை கொடுத்தான், வாழ்றதா வாழ்வா மரணமா. அந்த அடியார் மரணத்தை தெரிவு செய்து கொண்டார். அது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அப்ப இந்த தெரிவு நபிமார்களுக்கு இருந்தது. நபிமார்களுக்கு மட்டுமுரிய சிறப்பு. அதனாலதான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் திரும்ப அனுப்புறான், அவருக்கு தெரிவு இருக்குது, அந்த மாட்டுடைய முதுகுமையில் வைத்து வரக்கூடிய ரோமங்கள் அளவுக்கு அவருக்கு வாழலாம். இல்ல, அவரும் மௌத்தை தான் தெரிவு செய்தார், மரணத்தை தான் தெரிவு செய்தார். அவருடைய விருப்பம் என்ன? அந்த பைத்துல் மக்தஸ் அதை ஒட்டி மரணிக்க வேண்டும். எனவே நர்மையான சகோதரர்களை, இந்த செய்தியும் உங்களுக்கு இதனுடைய சிறப்பை எடுத்துச் சொல்கின்ற செய்தி. அடுத்ததாக இதில் உள்ள சிறப்புகளை நர்மை சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய வாழ்நாளில் அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம், நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம், புராக் என்ற வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அவர்கள் அங்கு வந்தவுடன் நபிமார்கள் தங்களுடைய வாகனத்தை கட்டிய அந்த தூணில் புராக்கை அல்லாஹ்வுடைய தூதர் கட்டினார்கள். இந்த வாகனத்தில் செய்தார்கள், கட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி உங்களுக்கு எதை சொல்லுது? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பு. அப்ப அந்த வாகனத்தில் அதற்கு முன்னர் பல நபிமார்கள் பயணித்து இருக்கலாம் என்பதையும் சொல்லுது. அந்த புராக்ல அதற்கு முன்னர் பல நபிமார்கள் பயணித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அவர்களும் அங்கு என்ன செய்தார்கள்? அதை கட்டினார்கள். அப்ப இது வந்து அந்த இடத்தின் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் என்னது சிறப்பை நமக்கு சொல்கின்ற ஒரு செய்தி. அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா தஹலத்தில் மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து அவர்கள் இரண்டு ரகஅத்துகள் தொழுதார்கள். அதன் பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பாத்திரத்தில் மது, ஒரு பாத்திரத்தில் பால், இப்படி இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தெரிவு செய்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் இயற்கை ஃபித்ராவை தான் தெரிவு செய்தீர்கள், உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் நன்மையைத்தான் செய்தீர்கள். இது முஸ்லிமுடைய ஹதீஸ் 162வது செய்தி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மலக்குல் மௌத்துடைய செய்தியை பொறுத்தவரையில் அந்த செய்தியும் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி 1339வது செய்தி. இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், நீங்கள் பார்க்கலாம் முஸ்லிமுடைய செய்தி, அந்த செய்தியிலே 172 செய்தியில் பார்க்கலாம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை முடித்து மக்காவுக்கு திரும்புகிறார்கள். திரும்பியவுடன் குறைஷிகள் கேட்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்க வந்து இந்த பயணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை இல்லையா, நிராகரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் எப்படியெல்லாம் குறை கோரி கொண்டிருந்தார்களோ அதற்கு அவர்களுக்கு சாதகமாக தான் இது அமைகிறது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பைத்துல் மக்தஸை எங்களுக்கு விவரியுங்கள். போய் வந்தேன்னு சொல்றீங்க, நீங்க என்ன செய்ய, பைத்துல் மக்தஸை அதை நமக்கு வரணியுங்கள் என்று சொல்லும் போது சொல்றாங்க, இந்த கேள்வியால் நான் நெருக்கடிக்குள்ளானது போன்று வேற எந்த கேள்வியால் நான் நெருக்கடிக்குள்ளாகவில்லை. உதாரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, வளமையாக போகக்கூடிய ஒரு மஸ்ஜிதா இருந்தால் நாங்கள் அதிலெல்லாம் கவனிப்பதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த பயணத்தில் இந்த கேள்வியை கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளானேன். அதை விவரிக்க சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை வர்ணியுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், ஃபரஃபஅஹுல்லாஹு லி அன்ஸுரு இலைஹி, எனக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படி உயர்த்தி அல்லாஹு தஆலா அதை கொண்டு வருகிறான், எனது கண்களுக்கு முன்னால் அதை கொண்டு வருகிறான், அதை நான் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்போது அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ, மா எஸ் அலூனி அன் ஷெயின் இல்ல அன் பஅத்துஹும் பிஹி, எதை கேட்டார்களோ அதை நான் அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக விவரித்தேன், அவர்களுக்கு சொன்னேன். வகத் ராய்துனி ஃபி ஜமாஅத்தி மினல் அன்பியா, எனக்கு அதில் நபிமார்களிலே ஒரு கூட்டம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு தொழுது கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஷனுவா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரை அதற்கு அவருக்கு ஒப்பாக நாம் சொல்லலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காயிமுன் யுசல்லி அங்கு தொழுகின்றார்கள். அவர்கள் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபியை அவருக்கு ஒப்பாக சொல்லலாம், அந்த தோற்றத்துக்கு நெருக்கமாக சொல்லலாம். அதேபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காயிமுன் யுசல்லி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் உங்களுடைய சகோதரர் தோழருக்கு ஒத்தவராக இருக்கிறார் என்று சொல்லாங்க, தன்னை சொன்னார்கள், அஷ்பஹுபி சாஹிபுக்கும், உங்களுடைய தோழரை ஒத்தவராக அவர் இருக்கிறார் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுபஹானல்லாஹ், எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு அவருடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் அவருடைய தோற்றம் போன்றுதான் இருந்தது. அதே போன்று ஃபஹானத்தி ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்தது. ஃபஅம்மம்துஹும், நான் அவர்களுக்கு இமாமத்து செய்தேன். அதாவது நபிமார்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தை செய்தார்கள் என்பதற்கு முஸ்லிமுடைய இந்த செய்தி சான்று. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கு முன்னால் இருந்து இமாமத்து செய்தார்கள் என்பது மிகப்பெரிய சிறப்பாகும். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குரிய சிறப்பு மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உரிய சிறப்பாகும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான சிறப்புகள் நிறைந்த அந்த மஸ்ஜித், அந்த அல் அக்ஸா, இன்று அந்த யூதர்களால் குரங்குகளாக, அந்த தோற்றத்தையுடைய மாற்றப்பட்ட அந்த கேடுகட்ட சமுதாயத்தால் இன்று அது அழுக்கடைந்து இருக்கிறது. அந்த அழுக்கிலிருந்து அதை பரிசுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு இஸ்லாமிய உம்மத்துக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்புகளை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்புகளை செய்தார்கள். இப்போ அந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் பார்த்து அப்படி உட்காரையிலாது, அது வெற்றி கொள்ளப்படும், அதுக்குரிய நேரம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் போர் நடைபெறும், அதில் யூதர்கள் கற்களுக்கு மரங்களுக்கு பின்னால் போய் ஒளிவார்கள். அப்போது அந்த கற்களும் மரங்களும் சொல்லும், இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், வந்து கொள்ளுங்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து சொல்லும். இல்லல் அர்கத், அர்கத் என்ற மரத்தை தவிர, ஹாதா ஷஜரத்துல் யஹூதியும், அது ஒரு யூத மரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மரத்தை இப்போது நட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன், அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது, குர்ஆன்ல சுன்னால என்ன இருக்குது, அந்த அளவு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பப்பட்ட போதும் உறுதியாகவே நம்பினார்கள். அல்லாஹ் சொன்னபடி, யாரிபூனஹு கமா யாரிபூன அப்னாஅஹும், அவருடைய பிள்ளையை அறிவது போன்று முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவர்கள் அறிவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் என்னது, ஹிக்தும் ஹசதும், பொறாமை, அந்த வஞ்சகம், இதுகள் தான் அவர்களை ஏற்க மறுத்தது, சத்தியத்தை ஏற்க மறுத்ததற்குரிய காரணங்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த மரங்கள் கற்களுக்கு கூட உணர்வு பாருங்க, நல்லா புரியுங்க, ஹதீஸ் படிச்சீங்களா, அப்ப கற்களுக்கும் மரங்களுக்கும் உரிய உணர்வு என்னது, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான்னு சொன்னா அவன் உலகத்துக்கே அவன் எதிரானவன், ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கு அவன் யாருதான், அவன் எதிரி. அப்ப ஒரு கல், ஒரு மரம் சொல்லுது, எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், இவனை வந்து கொன்றுவிடு. நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த உணர்வு கூட ஒரு முஸ்லீமுக்கு இல்லைண்டா, எந்த உணர்வு? ஒரு கல்லுக்கு இருக்கக்கூடிய உணர்வு, ஒரு மரத்துக்கு இருக்கக்கூடிய உணர்வு முஸ்லீமுக்கு இல்லைண்டா. ஏன் கேட்கிறண்டா? இன்று நம்ம சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா, யூத கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுவார்கள். அந்த யூத கலாச்சாரம் அவன்டா, அதை வந்து அதை தான் விரும்புகிறாங்க. அதை தான் வீடு, இஸ்லாமிய வீடுகளையும் அதை ஆக்கிரமித்து இருக்கிறது. முஸ்லீம்களுடைய வாழ்வையும் முஸ்லீம்களுடைய வீடுகளையும் அவைகள் ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த கற்களுக்கு மரங்களுக்குள் உணர்வாவது ஒரு முஸ்லீம்கள் எப்படி வெற்றி வரும்? எப்படி இந்த வெற்றிக்குரிய சமூகமாக நாம் தகுதி பெறுவோம்? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே வெற்றிகள் வரும் என்று சொன்னால் சும்மா வராது. அந்த சமகாலத்திலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மத் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? தயாரிப்புகள், அதற்குரிய தயாரிப்புகளை, ஈமானிய தயாரிப்புகள், அந்த இஸ்லாமிய தக்வாவுடைய தயாரிப்புகள், இதெல்லாம் இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இதை பற்றிய கவலை நமது உள்ளங்களில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் மீட்டு தந்துவிடு. அதிலே நான் எனது வாழ்நாளில் நான் மரணிப்பதற்கு முன் இரண்டு ரகாத்துகள் தொழுதுவிட வேண்டும். இந்த துஆக்கள் இருக்க வேண்டும். இந்த உணர்வுகள் மிக முக்கியமானவைகள். இந்த உணர்வுகள் மரணித்து விடக்கூடாது. இந்த உணர்வுகள் மரணித்தால் அதுக்கப்புறம் அவன் எப்படி முஸ்லீம் என்பதற்கு தகுதி உடையவனாக இருப்பான்? எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையிலே நாம் கேட்ட செய்திகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.